வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வானலைகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசியை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று செப்டம்பர் 27 சனிக்கிழமை 2025 இன்றும் நிகழ்ச்சியில் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் அடக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. சொறிவறிந்து சீர்ம பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். சொறிவறிந்து சீர்ம பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். அடங்குதலே நமக்கு அறிவாவது என்று அறிந்து நெறியானே ஒருவன் அடங்கப் பெறின் அவ்வடக்கம் நல்லோரான் அறியப்பட்டு அவனுக்கு விழுப்பத்தை கொடுக்கும் என பரிமேலழகர் விளக்கம் தருகின்றார். ஒருவர் தான் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களை சரியாக கற்றுக்கொண்டு அவற்றின் உட்பொருளையோ அல்லது அடக்கத்தின் தன்மையையோ உணர்ந்து அந்த பண்புகளுக்கு ஏற்ப அடக்கத்துடன் வாழ முயற்சித்தால் அந்த அடக்கம் அவருக்கு சிறந்த நல்வாழ்வையும் சிறப்பையும் மேர்மையையும் உண்டாக்கும் என விளக்கம் தருகின்றனர். சரிவறிந்து சீர்ம பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பரின். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி.
நிகழ்ச்சியிலே தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி செப்டம்பர் மாதத்திற்கான விரியம் மொட்டுக்களின் சிறப்பு நிகழ்ச்சி. கலந்து சிறப்பிப்பவர்கள் விரியம் மொட்டுக்கள் குழுவினர்.
நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தென்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியும் மொட்டுக்கள் முகநூல் பக்கத்தினூடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். சிவயோக சுவாமிகள் 1872 யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் பிறந்தார். கல்வி படிப்பு முடிந்ததும் இலங்கை நீர்ப்பாசன திணைக்களத்தில் களஞ்சிய காப்பாளராக பணியில் இணைந்தார். பின்னர் கிளிநொச்சியில் ரணைமடக்குள திட்டத்திலும் பணிபுரிந்தார். 1905 நல்லூர் தேரடியில் முதன் முதலாக செல்லப்பா சுவாமியை கண்டு அந்நாளிலிருந்து இவர் வாழ்க்கை திசை மாறியது. பின் 5 அவரிடம் சீடனாக வாழ்ந்த சதாசிவம் செல்லப்பரால் சந்நியாச தீட்சை அளிக்கப்பட்டு அனுப்பப்பட்டார். பின்னர் இவர் கொழும்பு துறையில் ஒரு இழுப்பை மரத்தடியில் அவர் யோக சாதனைகளில் திளைத்ததாக சொல்லப்படுகிறது. பின் அங்கேயே ஒரு ஆச்சிரம் ஒன்றை அமைத்து இலங்கை எங்கேனும் யாத்திரை செல்வதும் நற்சிந்தனைகளை வழங்குவதுமாக இருந்தார். 1940 இந்தியா பயணம் மேற்கொண்ட அவர் திருவண்ணாமலையில் ரமண முனிவரை சந்தித்து டிசம்பரில் அவரால் துவக்கப்பட்ட சிவ தொண்டன் 5 காலங்களாக தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றது. யோகர் சுவாமிகள் பாடிய பாடல்கள், கவிதைகள், அருள்மொழிகள் என்பன அவரது சீடர்களால் தொகுக்கப்பட்டு தமிழில் நற்சிந்தனை என்னும் நூலாகவும், ஆங்கிலத்தில் த வேர்ட்ஸ் ஆஃப் அவர் மாஸ்டர் என்ற பெயரிலும் வெளியிடப்பட்டுள்ளன. ஈழத்தில் வாழ்ந்த சைவ துறவியும் திருக்கைலாய பரம்பரையில் நந்திநாத சம்பிரதாயத்தில் வந்த குருபரம்பரை 161st சத்குருவும் ஆவார். March 1964 யோகர் சுவாமிகள் தனது 91 யாழ்ப்பாணம் சிவதொண்ட நிலையத்தில் காலமானார்.
எமது அடுத்த நிகழ்ச்சி சிந்திக்க சில நிமிடம். வழங்குபவர் வாகை. நீங்கள் ஒரு இருண்ட அறையில் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்போது அந்த அறையிலிருந்து எப்படி வெளியில் வருவீர்கள்? மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு இருண்ட அறையில் இருப்பதாக கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போது அந்த அறையிலிருந்து எப்படி வெளியில் வருவீர்கள்? பதிலை யோசித்து வையுங்கள். பதில்
முட்டுக்களின் வாசம். இந்த மாதம் உங்களுக்காக வாசம் வீச வருகிறது உரிமை குரல் என்ற திரைப்படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் சுசீலா பாடிய ஒரு காதல் பாடல். இந்த பாடல் 70s வெளிவந்த ஒரு சிறப்பான, காலத்தால் அழியாத ஒரு பாடல். கேட்டு ரசியுங்கள். நேர்களே,
ஆனா இதுல இன்னொரு விஷயம் பண்ணிட்டு அதை வந்து பெற்றார் வந்து ரசிக்கணும் அப்பா. அது வந்து ஒரு மாதிரி ஒரு கவலையாகவும் ஒரு மன முழுக்க கனமாகவும் இருக்கு எனக்கு.
அல்லி உங்களோட கவலை எனக்கு விளங்கு. ஆனால் இதில் பிள்ளைகள் என்ன குறை சொல்கிறது? ஆங்கிலம் கதைக்கிற சந்தர்ப்பங்கள் தான் அவைக்கு கூடவா இருக்கு.
என்ன கேட்டால் எல்லாரும் ஒருக்க கீழடிக்கு போய் வர வேணும்னு தான் சொல்லுவேன்.
கீழடியை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, உமக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்லும் பாப்பம்.
கீழடிக்கு போய் வந்ததை பற்றி உங்களுக்கு சொல்றதுண்டா? ஒரு நாள் பத்தாது, உங்கள்கிட்ட டைம் இருக்கோ? அது ஒரு தனி உலகம். எங்கட முன்னோர்கள் எவ்வளவு பெரிய படைப்பாளிகளாக செல்வ செழிப்பாக இருந்திருக்கணும் என்பதை கண்ணுக்கு முன்னால அப்படியே பார்க்கலாம்.
என்ன புதினமா சொல்றீர்? சேர சோழ பாண்டியர் காலங்கள எங்கட ஆட்கள் என்ற புகழ் கொடி கட்டி பறந்தது தானே?
ஐயோ ரோஜா, பாக சொல்ற கீழடி காலமே வேற. நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது கிமு 600 சரியவாங்க.
நீ சொன்னது சரிதான் செவந்தி. நான் தோண்டிய இடமும் பார்த்து அதுக்கு பிறகு ஆராய்ச்சியில கண்டெடுத்த பொருட்களை பாதுகாக்கின்ற அருங்காட்சியத்துக்கும் போனா கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாத்தையும் 2 ஏக்கர் நிலத்துல 6 பெரிய கட்டிடங்கள்ல வேறு வேறு தலைப்புகள்ல வச்சிருக்கான். உதாரணமா அங்கே எடுத்த பொன்னால் செய்த நகைகள் ஆபரணங்களை ஒரு பக்கத்திலையும் இன்னொரு கட்டிடத்துல மண் பாட்டங்களையும் வச்சிருக்கணும். இப்படி 6 வித்தியாசமா பிரிச்சு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆர்வத்தை தூண்டுற மாதிரி வச்சிருக்கணும். அப்பா, அதனச்சா புல்லரிக்குது.
அந்த பெரிய தொழிற்சாலையில இருந்திருக்கு போலே இருக்கு. தூரத்துல இருக்கிற நாடுகளோட கடல் வழியா வியாபாரத்துல ஈடுபட்டு செய்திருக்கணும். இதற்கெல்லாம் ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு.
கடவுளே, அப்ப எங்கட முன்னூர் இவ்வளவு முன்னேறிய செழிப்பான ஒரு கலாச்சாரத்தில் இருந்திருக்கிறோம். ஆனால் இங்கே தமிழர் தான் இருந்த என்பதுக்கு என்ன ஆதாரம்?
சரியான கேள்வி கேட்டீர் ரோஜா. கன காலமா பலருடைய வாதம் என்னண்டா, தமிழர் ஒரு பின்தங்கிய ஆதிக்குடி என்று. அந்த வாதம் எல்லாவற்றையும் அடிச்சு உடைச்சு சிந்து வழி நாகரீகமும் தமிழருடையது தான் என்று நினைக்க வைக்கிற அளவுக்கு தமிழ் எழுத்துக்களுடன் நிறைய ஆதாரங்களை கீழடி கொடுத்ததாலதான் இன்றைக்கு கீழடி புகழ் பெற்றிருக்கு. அது மட்டுமில்ல, இலங்கை அனுராதபுரத்துல கிடைத்த ஆதாரங்களும் கீழடியோடு ஒத்து போகுது.
உண்மையில இது எங்களோட இன்னத்துக்கும் மொழிக்கும் கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லையே. கீழடியில இருந்த எங்களோட முன்னோர்கள் நல்ல செல்வ செழிப்பு இல்ல மட்டும் இல்லாம நல்ல படிச்சவையாயும் இருந்திருக்கிறேன். என்னத்தை வச்சு சொல்றேன்னா, ஒரு சாதாரண மக்கள் கூட தங்களோட பேர்ல பானையில பொறிக்கிற அளவுக்கு எழுத்தறிவு படிப்பறிவு எல்லாம் பெற்றிருக்கணும். அப்ப பாருங்க,
இதைத்தானே இப்பவும் நாங்கள் செய்கிறோம். ஊருல இருக்கும் போது இந்த தட்டுக்கள் பெரிய பாத்திரங்கள்ல வந்து எங்கட பேர்களை பொறித்து விடுறது ஒரு வழக்கம் தானே. இப்ப இந்த பழக்கம் அப்ப இந்த பழக்கம் வந்து நூற்றாண்டுகளாக தொடருது போல.
இது மட்டும் தொடர இல்லை, எங்கட மொழியும் வெறும் குறியீடுகள்ல இருந்து இன்றைக்கு எப்படி வளர்ந்திருக்கு. ஒவ்வொரு தரமுறையிலும் இருந்தவர்கள் எங்கட மொழியை உயர்வாக நினைத்தபடியால் தான் இன்றைக்கும் எங்கட மொழி நிலைத்து நிக்குது.
இப்ப உங்களுக்கு என்ன கவலை விளங்கி இருக்கும் என்ன? இந்த தலைமுறையில எங்கட மொழிக்கான முக்கியத்துவம் வந்து முந்தினதை விட குறையிற மாதிரி எனக்கு தெரியுது. மற்ற மொழிகளை பழகுறதுல எதுவும் இல்லை, அதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆனா எங்கட மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கத்தானே வேணும். அது மட்டும் இல்லை, நீங்க எல்லோரும் கீழடியை பற்றி கதைச்சிங்க, பெருமையான விஷயம். ஆனா உண்டை மறந்துட்டீங்க, கீழடியின் கடைசி அறிக்கைய மாற்ற சொல்லி தொல்பொருள் ஆராய்ச்சிய மத்திய பிரிவு வந்து வற்புறுத்துதான். இப்ப யோசிங்கோ, ஏன் எதுக்காக அப்படி செய்யணும்ண்டு.
நல்லா விளங்குது அல்லி, இது மற்ற விஷயங்கள் மாதிரி இல்ல. நீண்ட தொலை நோக்கு பார்வை எங்கள் மொழி சம்பந்தமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக எங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்யலாம், கவலைப்படாதையும்.
எனக்கு தெரிந்தவர பிள்ளைகளை தமிழில கதைக்கிற ஆர்வத்தை கொண்டு வர வேணும். அதோட தாங்கள் தமிழில கதைத்தால் மற்றவர்கள் நக்கல் அடிக்க மாட்டினம் என்ற ஒரு சூழ்நிலைய நாங்க தான் கொண்டு வர வேணும். பெண்கள் நாங்கள் நினைச்சா என்னவும் செய்யலாம் தானே, எத்தனையோ செய்யறோம், இதை செய்ய மாட்டோமே. அள்ளி கவலையை விடும், எல்லாம் வெல்லலாம்.
சரி, இனியாவது வீடுகளில் போய் பிள்ளைகளோட ஒழுங்கா தமிழ்ல கதைச்சு கொஞ்சம் மாத்துவோம்.
சரி சரி, வெளிக்கிடுவோம் அப்ப. என்ன
நிகழ்ச்சியில் அடுத்ததாக படித்ததில் பிடித்தது. இன்று படித்ததில் பிடித்ததாக நான் படித்து ரசித்த ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நேர்களே. அப்பாவும் மகனும் ஒரு கழுதையுடன் சேர்ந்து நடைபயணமாக ஒரு தெருவழியை சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த தெருவில் நின்ற சிலர் இவர்களை பார்த்து, அட இவங்கள் வெறும் முட்டாள் பயல்களா இருக்கிறாங்களே, இந்த கழுதியை வச்சு கொண்டு ரெண்டு பேரும் நடந்து போறாங்களே சொல்லுகிறான். சரி, அப்பாவும் மகனும் இதை ஒன்றும் பொருட்படுத்தாம தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ளினோம். ஆனா கொஞ்ச தூரம் போனா பிறகு இப்ப மகனை கழுதையில ஏத்திட்டு அப்பா கழுதையோட நடந்து போய்கொண்டு இருக்கணும். அங்காளை தெரு மூலையில போய் திரும்பும் போது அங்கு நின்ற சிலர் சொல்லிக்கணும், இஞ்சி பாருடா, இந்த வயதானவரை நடக்க விட்டுட்டு இந்த படியை இதில் ஏறி இருந்து போகிறானே என்று சொல்லிக்கணும். சரி, இவை இதையும் கேட்டுக்கொண்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பிறகு இப்போ அப்பா கழுதையில் ஏறி இருக்க மகன் கழுதையோட சேர்ந்து நடந்து போய்கொண்டிருக்க அந்த இடத்துல நின்று வைப்ப சொல்லினோம், இஞ்ச பார், இந்த வயதானவரை நடக்க விட்டுட்டு இந்த படியை இதில் ஏறி இருந்து போகிறானே என்று. அப்போ இதில் இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது என்று சொல்லி சொன்னால், நீங்கள் என்னத்தை செய்தாலும் அதை குறைப்பிடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்து கொண்டு தான் இருப்பினும். இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமானீர்களே? மற்றவர்களுடைய விமர்சனங்களுக்கு நீங்கள் ஆளாகாமல் அதை கணக்கில் எடுத்து அதை பற்றி யோசிச்சு கொண்டிருக்காமல் உங்களுக்கு பிடித்தவற்றையும் சரியான இதையும் செய்து கொண்டு உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்கள் பயணிப்பதே சாலச் சிறந்தது. இந்த குட்டி கதை எல்லோருக்கும் ஒரு படிப்பணியாக இருக்கும் என்பதில் துளியளவும் ஐயமில்லை.
பதில் கிடைத்ததா நேயர்களே? நீங்கள் ஒரு இருண்ட அறையில் இருப்பதாக கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போது அந்த அறையிலிருந்து எப்படி வருவீர்கள், வெளியில் வருவீர்கள்? இதுதான் எனது கேள்வி. இதற்கான சரியான பதில், கற்பனை செய்வதை நிறுத்திவிட்டால் நீங்கள் வெளியில் வந்துவிடுவீர்கள்.
என்ன நேயர்களே, இந்த மாத நிகழ்ச்சிகள்
உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றோம். அடுத்த மாதம் மீண்டும் அருமையான நிகழ்ச்சிகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் விரியம் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய அக்டோபர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களும் தவறாது கலத்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர் மறந்துவிடாதீர்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய அக்டோபர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே தொடர்வது சிறப்பு கண்ணோட்டம். தென்னிந்திய திரைப்படத்துறை வரலாற்றிலே மறக்க முடியாத மற்றும் ஒரு சிறந்த பாடகர் பி வி ஸ்ரீனிவாஸ். அவருடைய பிறந்த தினம் கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி என்ற வகையிலே அவரை கௌரவிக்கும் முகமாக அவர் தொடர்பான பல்வேறு சிறப்பான நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை வான் அலைகளின் ஊடாக சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர்
தமிழ் சினிமாவின் மகத்தான பாடகர்களில் ஒருவர் பி வி ஸ்ரீனிவாஸ். நெஞ்சில் நிறைந்த பல பாடல்களை அவர் பாடிவிட்டு சென்றிருக்கின்றார். அதனால் இன்றைக்கும் அவரையும் அவர் பாடிய பாடல்களையும் நினைவில் கொள்கின்றோம். செப்டம்பர் 22ஆம் நாள் 1930ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவை பூர்வீகமாக கொண்டவர் பி வி ஸ்ரீனிவாஸ். இளம் வயதிலிருந்தே இசையில் ஈடுபாடு மிகுந்தவராக இருந்தார். ஹிந்தி பாடல்களையும் அதன் பாடகர்கள் மீதும் அளவில்லாத விருப்பம் கொண்டிருந்தார். சிறந்த குரல் வளம் கொண்ட அவர் ஜெமினி தயாரிப்பில் வெளிவந்த மிஸ்டர் சம்பத் என்ற இந்தி படத்தில் 1952ஆம் ஆண்டு 2-3 வரிகள் கொண்ட பாடல்களை முதன் முதலாக பாடினார். பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் இடம்பெற்ற காலங்களில் அவள் வசந்தம் அமைதியாக கீழ் ஸ்வரங்களில் தொடங்குகிறது. குளிர்ச்சியும் மென்மையும் தான் அதன் முக்கிய பண்புகளாக அமைந்தன. இந்த பாடலுக்கு முன் பிபிஎஸ் அவர்கள் சில வெற்றி பாடல்களை பாடித்தான் இருக்கின்றார். வீரபாண்டிய கட்டப்பமனில் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, அடுத்த வீட்டு பெண்ணில் கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதேன். ஆனால் பாவ மன்னிப்பில் காலங்களில் அவள் வசந்தம் பாடிய பிறகுதான் அவரது வாழ்க்கையில் வசந்தம் வந்தது. வசந்தத்தில் குவியும் மலர்களைப் போலே வாய்ப்புகள் குவிந்து 60களில் ஸ்ரீனிவாசுக்கு என்று ஒரு மெல்லிசை சகாப்தம் ஏற்பட்டது. இந்த நாள் வரை எத்தனையோ மெல்லிசை மேடைகளில் காலங்களில் அவள் வசந்தம் பாடலின் மென்மையான பூங்காற்று விடாமல் வீசிக்கொண்டேதான் இருக்கின்றது. பால் வண்ணம் பருவம் கண்டு என்னருகே நீ இருந்தால், பொன் ஒன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை, மயக்கமா கலக்கமா நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் போன்ற பாடல்கள் பிபிஎஸ் அவருக்கு பெரும் புகழை கொடுத்தன. அவருக்கென்று ஒரு தனித்துவமான இடத்தை உருவாக்கி தந்தன. பாசமலரில் யார் 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 அவர் யாரோ, எதிர்நீச்சலில் தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், மோட்டார் சுந்தரம் பிள்ளையில் காத்திருந்த கண்களே, மேலும் மயக்கமா கலக்கமா நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால், ரோஜா மலரே ராஜகுமாரி போன்ற மனதை உருக்கும் பாடல்களை பாடி அலியா புகழ் பெற்றார். பி சுஷீலா, ஜானகி, பானுமதி, எல் ஆர் ஈஸ்வதி, லதா மங்கேஷ்கர் போன்றவுடன் இணைந்து பாடியுள்ள பிபிஎஸ் அவர்கள் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி, நாகேஷ் போன்ற தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களுக்கு பின்னணி குரல் பாடியுள்ளார். ஏறத்தாழ 12 மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடிய PBS அவர்கள் சிறந்த பாடகராக மட்டுமல்ல கவிதைகள் எழுதுவதிலும் தேர்ந்தவராக இருந்தார். நீங்கள் பாடும் பாடல் கேட்பவர்களின் காதுகளை மட்டுமல்லாமல் உள்ளத்தையும் தொட வேண்டும் என்பதுதான் அவரின் இசை தத்துவம். அவரால் இதை முழு மூச்சுடன் பின்பற்ற முடிந்துள்ளது. அதனால்தான் இன்றைக்கும் உலகெங்கும் உள்ள இசை பிரியர்கள் இவர் பாடிய பாடல்களை மறக்காமல் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சினிமாவில் இவருடைய கலை சேவையை பாராட்டி தமிழக அரசு கலை மாமணி விருது வழங்கி கௌரவித்தது. கர்நாடக அரசின் மதிப்புமிக்க கன்னட ராஜ்யோத்சவா விருது வழங்கப்பட்டது. டாக்டர் ராஜ்குமார் சௌஹார்தா விருது, கேரள அரசின் மாநில விருது என்பன பிபி சுனிவாசுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டன. தன்னுடைய வித்தியாசமான குரலால் இசை ரசிகர்களை தன்வசப்படுத்திய பிபி சுனிவாஸ் அவர்கள் 2013 ஏப்ரல் 14 நாள் தன்னுடைய 82 வயதில் இவ்வுலக வாழ்வை இருந்தார். அவர் பாடிய பாடல்களை இசை நெஞ்சங்களின் மனதில் இன்றும் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. நன்றி.
தற்பொழுது நவராத்திரி காலமாகும். அந்த வகையிலே அம்மன் வழிபாடு தொடர்ச்சியாக 10 நாட்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எமது நியூசிலாந்து திருமுருகன் ஆலயத்திலும் இந்த நவராத்திரி காலங்களில் ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணி தொடக்கம் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை பூசைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே எல்லோருக்கும் நவராத்திரி தேவியினுடைய அருள் கிடைக்க எல்லாம் வல்ல அம்மனையும் வேண்டி இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் தொடரும் பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா? வருவதும் சரிதானா, உறவும் முறைதானா? வருவதும் சரிதானா, உறவும் முறைதான்?